அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் ஹஸ்பி அல்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபக்கத் கால் அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானிஹில் மஜீத் அஊத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸானியது வ அஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா ولا تاخذكم بهما رافه في دين الله ان كنتم تؤمنون بالله واليوم الاخر وليشهد عذابهما طائفه من المؤمنين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தான சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற அத்துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. யா அல்லாஹ், ரப்பே, எங்களை இதற்கென்று தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களையும் தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முயற்சி, இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நிகழ்ந்து விட்ட அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்ட பாவங்களை அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகிற அனைத்து முஸ்லிமான மூமினான மனிதர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக கேரளாவிலே இன்றைக்கு மிகப்பெரிய அந்த வெள்ளத்தின் காரணமாக அந்த மக்கள் படுகிற துயரை யா அல்லாஹ் நீ நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அந்த மக்களினுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு மனோரீதியான அமைதியை யா அல்லாஹ், பொருளாதார ரீதியான ஈட்டையும் யா அல்லாஹ் நீயே கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல் உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக கலிமாவை மொழிந்து யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல ஆத்துமாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் சுவனத்தினுடைய ஒரு பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை இந்த உலகத்தில் நாங்கள் பிரியப்பட்டோமோ, அதற்காக வேண்டி அமர்ந்தோமோ, அதை கேட்டோமோ, அதை சிந்தித்தோமோ, அந்த குர்ஆனை ஒரு நல்ல தோழனாக எங்களுடைய கபரிலே எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீகின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற குர்ஆனுடைய ஹதீஸினுடைய மஜிலிசுகள் உலகத்தினுடைய எந்த மூலைகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மஜிலிசுகளை அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேரடி கண்காணிப்பிலும் உன்னுடைய பரக்கத்திலும் யா அல்லாஹ், உன்னுடைய வழிகாட்டுதலிலும் அந்த மஜிலிசுகளை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அந்த இது இந்த மஜிலிஸ் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு ரப்பே நாயனே நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அத்துணை பேருடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூறாவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு என்று சொல்லப்பட்ட இந்த சூரத்து நூருடைய தொடர்புடையான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய மிக மோசமான குணநிலையில் விபச்சாரம் என்று சொல்லுகிற, இறைவனுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிற அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை அந்த ஆயத்தின் ஊடாக, அந்த ஆயத்தினுடைய ஒளியிலே நாம் இந்த வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த திருமணத்தை இந்த சமூகத்திற்கு ஹலாலாக ஆக்கி விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்கினான். ஒரு ஆசிரியர் தன்னுடைய நூலிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார், மனைவி என்பது ஒரு பொறுப்பு, அவளை பேணுவது கடமை. மொத்த செய்தியும் சேர்த்து ரெண்டே வார்த்தையில் அவர் எழுதுகிறார், மனைவி என்பது ஒரு பொறுப்பு, அவள் ஒரு பெண் அல்ல, கணவன் என்பது ஒரு பொறுப்பு, அந்த கணவனினுடைய கடமையை பேணுவது மனைவிக்கு கடமை, மனைவியினுடைய கடமைகள் என்ன உண்டோ அதையெல்லாம் பேணுவது ஒரு ஆணுக்கு கடமை. இந்த வட்டத்தை விட்டு வெளியே அந்த சுகங்களை யார் தேடுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய வரம்புகளை மீறியவர்களாக கருதப்படுவார்கள். குறிப்பாக மூமீன்களுக்கென்று அல்லாஹு தஆலா வகுத்து சொல்லி இருக்கிற குணநலன்களை, அந்த கேரக்டர்ஸை சுத்தமாக உடைத்தவர்களாக கருதப்படுவார்கள் என்கிற அந்த செய்தியை மனதில நாம் முன்வைத்தவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மூன்று விதமான நிகழ்ச்சிகள் நடந்தது, அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கினார்கள் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். திருமணம் முடித்த ஆணாக இருந்தால் அவருக்கு கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய தண்டனை. திருமணம் முடிக்காத ஒரு ஆணோ பெண்ணோ இது போன்ற தவறில ஈடுபட்டு விட்டால் அவர்களை 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய தண்டனை. இந்த ரெண்டு வரையறைகளையும் இஸ்லாம் நமக்கு வரையறுத்து வெறும் சொன்னதோடு மட்டுமல்ல பெருமானார் செயல்படுத்தியும் காட்டினார்கள். செயல்படுத்தி காட்டி அதனுடைய வடிவத்தையும் நமக்கு தந்துவிட்டு போனார்கள். அந்த வகையிலே நாம் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள், அந்த முழு செய்தியும் உள்வாங்குவதற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்களாக அல்லாஹ் நமக்கு இந்த சமூகத்தை ஆக்கி தந்திருக்கிறார். அதுல கடைசியாக சொல்லும் போது ஒரு செய்தியை சொன்ன, இன்றைக்கு அந்த IVF என்று சொல்லக்கூடிய இன்வெட்டிரோ ஃபெர்டிலைசேஷன், இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ் மூலமாக அடுத்த ஆணினுடைய விந்துகள் சில நேரங்களிலே பெண்களுக்கு கருவுறுவதற்காக வேண்டி வைக்கப்படுவதும் ஒரு வகையில அதுவும் ஹராம் தான், அதுவும் ஒரு வகையில விபச்சாரம் தான், அது நவீன விபச்சாரம் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். அது சார்ந்து இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக இன்டர்நெட், பேஸ்புக், எந்த வகையில் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் பயணிக்கிறதோ இது எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் குற்றமாகவே கருதப்படும். அல்லாஹ்வினுடைய பார்வையில் அவர் தவறுகள் தான். அதிலே ஒரு முஸ்லிம் இந்த உம்மா அதை முழுமையாக தங்களுடைய மனதிலே வாங்க வேண்டும். வாங்குவது மட்டுமல்ல தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு இந்த செய்தியை முழுமையாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அது ஒரு முக்கியமான பொறுப்பு. பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வச்சோம், எங்களுடைய குழந்தைகள் டாக்டர் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, வி ஆர் எஜுகேட்டட் ஃபேமிலி, நாங்கள்லாம் வந்து நல்ல படித்த குடும்பம் என்று பேசுவதற்கல்ல, ஒரு ஒழுக்க மிகுந்த சந்ததியை உருவாக்குவதற்கு இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. சில நேரங்களில் அறிவு என்பது தடத்தை அவர்களை புரண்டு செல்லுவதற்கு கூட வழிவகுத்து விடும். ஒரு கிதாபில் எழுதும் போது ஒரு முஃபஸ்ஸிர் எழுதுகிறார், குணரீதியாக கூட ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை சில நேரங்களிலே உலகத்திலே பெற்றிருக்கலாம், ரொம்ப வெளியிருந்து பாக்குறதுக்கு இவர் ரொம்ப பயசுங்க. அவர் முஸ்லீம் இல்ல, ஆனா எவ்வளவு தங்கமானவரா இருக்காரு. அவருடைய நடத்தை எப்படி இருக்கு, அவர் பாக்குறது, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய அடுத்தவர்களோடு கொள்ளுகிற அந்த உறவுகள், அடுத்து இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக ரீதியான அவருடைய உறவுகள் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிதாபில ஒரு இமாம் எழுதுகிறார்கள், இது இவர் எவ்வளவுதான் குணநலன் பெற்றிருந்தாலும் கூட அந்த இரையச்சம் என்று சொல்லுகிற, தக்குவா என்று சொல்லுகிற அந்த செய்தி இல்லாவிட்டால் சில நேரங்களில் தடம் புரடுவதற்கு சான்ஸ் உண்டு. ரூம்ல அல்லது யாரும் இல்லாத இடத்துல நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற நிலைகளில் போய்விடலாம். ஆனால் தக்குவா என்ப இந்த குணத்தோடு தக்குவாவும் இருக்க வேண்டும். இந்த குணம் உள்ளே ஏறுவதோடு இரையச்சமும் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த ஒரு பெரிய நியமத் என்னன்னா, என்னை எல்லா நேரமும் என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமினுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் அவனுடைய இதயத்தில் ஏற வேண்டிய முதலாவது செய்தி, ஐ ஆம் தி அண்டர் வாட்ச் ஆஃப் அல்லாஹ், என்னை எல்லா நேரமும் என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வினுடைய நேரடி பார்வையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். பள்ளிவாசல் இருந்தா மட்டும் இல்ல, இங்க மட்டும் ஒழுக்க ரீதியாக இருக்கிறதல்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு சம்பவம், ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, வாப்பா பள்ளியாசலுக்கு கூட்டிட்டு வர்றாரு மகனை, மகன் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு பள்ளியாசல்ல. பாப்பா சொல்றாருப்பா, சத்தம் போடாதப்பா, உட்கார்ந்து இங்க சத்தம் போடக்கூடாது, பள்ளிவாசல் அமைதியா. உடனே பையன் கேட்கறான், ஏன் சத்தம் போடக்கூடாது? அவர் சொல்றாரு, அல்லா இருக்கான் இங்க, இங்க தொழுகிறதுக்குரிய இடம், அல்லா நம்மள பாக்குறான். ஓ அப்படியா, சரினா. அந்த பையன் கொஞ்ச நேரம் அச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுல போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சில வாய்த்தகராறு வருது. தன்னுடைய மனைவியை கொஞ்சம் கோபமாக திட்டுகிறார். உடனே அந்த பையன் கேட்டான், வாப்பா அல்லா பள்ளியில மட்டும் தானே இங்கேயுமா? பள்ளியில இருக்கும்போது என்னமோ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னியா, அப்ப அல்ல இங்க இல்லையா, நீ பேசுறிய வாய், எதை வச்சு திருத்திருக்கான். அப்ப இதே மனோநிலை எல்லா இடத்திலும் இருப்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சமூகம் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியமத்து என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி என் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது. நான் என்ன நினைச்சாலும் என் வாழ்க்கையில நடந்துடுறது இல்ல, அல்லது இந்த உலகமே சேர்ந்து என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் மாற்ற முடியாது. என் வாழ்க்கையில் என் ரப்பு என்ன எழுதி இருக்கிறானோ நான் அதை அப்படியே பொருந்திக் கொள்ளுகிறேன், அப்படியே உள்வாங்குறேன். இது ஒரு மூமினுடைய மிக உயர்ந்த தரகா. இது எல்லா முஸ்லிம்களிடத்திலும் மூமின்களிடத்திலும் வரவேண்டிய ஒரு குணம். என் விஷயத்தில் என் ரப்பு என்ன எழுதி இருக்கிறானோ அந்த நிலையை நான் அப்படியே பொருந்திக் கொள்ளுகிறேன், நான் உள்வாங்குகிறேன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதுக்கு பேர் தான் அரபியில சபுர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சபுர் அப்படின்னு சொன்னா யாராவது அடிச்சா வாங்கிக்கிறது, அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இதே மஜ்லிஸ்ல சொல்லியிருக்கேன், பல்வேறு வார்த்தைகளில் விளங்கப்படாத அல்லது தவறாக விளங்கிய வார்த்தைகளில் இந்த சமூகம் விட்ட ஒரு வார்த்தை சபுர் என்கிற வார்த்தை. நீ எல்லாம் எத்தா சபுர் செய்யணுத்தா அப்படின்னா, யாரு குட்டுனாலும் வாங்கிக்கணும், யாரு அடிச்சாலும் வாங்கிக்கணும், யாரு மிதிச்சாலும் வாங்கிக்கணும். ரொம்ப தவறான அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே அதை அறிமுகப்படுத்துகிற போதே போர்ல தான் அறிமுகப்படுத்தா, 20 சாபிர்கள், 20 பொறுமையாளர்கள் இருந்தால் 2000 பேரை காலி பண்ணிடுவாங்கிறான். 20 பொறுமையாளர்கள் 2000 பேரை எதிர்ப்பதற்கு அவர்களே போதுமானவர்கள். அடுத்து சொன்னா, இன்றைக்கு சிறிய ஒரு உங்களிடத்தில உள்ள மன குறையை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் உங்களிலே 200 பேர் இருந்தால் நீங்கள் 2000 பேரை வெல்லுவீர்கள் சாபிராக இருந்தால். அப்புறம் சபுர்னா படுத்துக்கணும் அல்லான்னு, அவன்கிட்ட கழுத்தை காட்டி அறுத்துட்டு போடான்னு சொல்லணும். ஆனா அல்ல இங்க வேற மாதிரி பேசுறான், 20 சாபிர் 2000 பேரை காலி பண்ணிடுவாங்கிறான். அப்ப நாம் நினைக்கிற அர்த்தம் அதுக்கு இல்ல அப்படிங்கிறது புரியும். அப்ப அந்த சபுர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, உள்ரங்கமான அதுக்கு நிறைய அந்த அது சார்ந்த தகவல்கள், அது சார்ந்த அந்த உளவியல் சிந்தனைகள் மிகப்பெரிய சிந்தனைகளாக பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனின் ஊடாக ஒருவர் பயணித்து சாபிர் என்று சொன்னால் யார் என்பதை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு வருகிற செய்திகளை என் இறைவன் தான் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நான் முழுமையாக பொருந்திக் கொள்ளுகிறேன். நான் அடிக்கடி சொல்ற பழக்கம், நிறைய விஷயங்கள்ல மத்தவங்கள மாதிரி நாமும் நம்முடைய அறிவை வைத்து அடுத்தத முடிவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். அறிவு என்பது லிமிடேஷன்ஸ். அறிவு அப்படிங்கிறது நம்முடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸினுடைய தொகுப்பு. ஒரு இடத்துல போறோம், முட்டுறோம், நமக்கு தெரியும் இந்த இடத்துல போனா முட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நம்ம அறிவின் தொகுப்பு நினைச்சு நம்முடைய எதிர்காலத்திற்கு இதை செயல்படுத்த நாம் எத்தனிக்கிறோம், முடியவே முடியாது. எதிர்காலத்திற்கும் நாம் வாங்கி இருக்கிற அறிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எதிர்காலம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய கையில உள்ளது. இப்ப ஏன் ஃபெயிலியர் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இவர் தன்னுடைய அறிவை கொண்டு அங்கே முன்னேக்குகிறார். எனக்கு ஐ ஹாவ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹாவ் கிராஸ்ட் 60, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. என்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் படித்த பாடங்கள், பெற்ற அறிவுகள் எல்லாத்தையும் வச்சு நான் அடுத்த லெவலுக்கு நான் போறேன். ஃபெயிலா போயிருவேன், குர்ஆன் சொல்றது ஃபெயிலா போயிருவேன். அடுத்த நாள் அடுத்த வினாடி என்பது உன் ரப்பினுடைய கையிலே உள்ளது. மா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் என்ன நிகழ வேண்டுமோ, என்ன நடக்க வேண்டுமோ, எப்படி நடைபோட வேண்டுமோ அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருகிறார். அதை உள்வாங்கிக்கிட்டு நான் போறேன்னு போகணுமே தவிர அதுக்குன்னு அறிவே தேவையில்லையா? அப்ப எல்லாம் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு இல்லைங்கள. அதனுடைய தேவைகள் நாம் சமைத்து விட்டு மீதம் இருக்கிற அந்த பொருளை போன்று சமைக்கிறோம். 2 கிலோ தக்காளியை வாங்கி 2 கிலோவையுமே பிரிட்ஜில் வச்சிருப்போம், சமைச்சது குப்பையில தட்டியாச்சு, சாப்பிட்டது முடிஞ்சு போச்சு, மீதி ஒரு தக்காளி எங்கேயாவது தேவைப்படும், அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எதிர்காலம் குறித்து பெருமானார் சொல்லுகிறார்கள், அல் கைபு. எதிர்காலம் குறித்து எவனாலும் உலகத்தில் அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அல்லது நாகா அல்லது அவுளியா அல்லது வலி அல்லது நபி, யாருக்கும் தெரியாது. அப்ப நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் சொல்றான் நான் சொல்லித்தரேன். நான் யாருக்கு சொல்லி தந்தனோ அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த அறிவுகளை தந்திருக்கிறானோ அவருக்கு அது சம்பந்தமாக செய்திகள் புரியும். எல்லாராலும் அதற்குள்ளே போக முடியாது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே செய்தி தான், சரண்டர், சரண்டர். இந்த செய்தியே துபாயில் இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துவாவை சொன்னேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு செய்திருக்கிற எத்தனையோ நியமத்துகளில் இதுவும் ஒன்று, நைட்டு படுக்கும் போது இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா, அதையெல்லாம் ஓதுறது நார்மலா. ஏ அல்லாஹ் நான் அமுத்து, நான் மௌத்தாவதும் காலையில் எழுவதும் உன்னுடைய கரத்திலே உள்ளது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க, உன்னுடைய பெயரை கொண்டே மௌத்தாகிறேன், காலையில் எழுந்திரிக்க போறேன். அருமையான துவாவை சொல்லி கொடுத்தான். எத்தனையோ பேருக்கு இரவுல தூக்கம் வர்றதில்லை, ஏன், அடுத்த நாளை குறித்தான சிந்தனை, நாளைக்கு என்ன செய்ய போறோம், அந்த வேலை அப்படி, இந்த வேலை எப்படி இருக்கு, நான் தான் பொறுப்பு, எல்லாத்தையும் நான் செய்யணும், என்ன செய்யறது, என்னால செய்ய முடியுமா, நான் போற போங்கல அதுல ஃபெயிலியர் இல்லாம இருக்குமா, நான் போற இடம் எல்லாம் சக்சஸா இருக்குமா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும். அருமையான துவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் மறுநாளுடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீ என்ன செய்யணும், படுக்கும் போது அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என் உயிரை தந்து என்னை வாழ வைத்து இதுவரை காப்பாற்றிய ரப்பே, உன்னின் பக்கம் என் முகத்தை திருப்புகிறேன். அஸ்லம்து நஃப்ஸி வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், அஸ்லம் துனா நான் சலாமத்தாகிறேன், உன்னின் பக்கம் முகம் திருப்புகிறேன், என் பொறுப்புகளை உன் பக்கமே ஒப்படைப்பேன். ஆபீஸ்ல இருந்து கார் கொடுத்துருக்காங்க, நைட்டு கொண்டு போய் காரை விட்டுட்டு காலையில வந்து எடுத்துக்கலாம், இவர் வேலை முடிஞ்சு. இவர் சொல்றேன், ஆபீஸ் சம்பந்தமா குடும்ப சம்பந்தமா என்னின் மீது எத்தனை பொறுப்புகள் உண்டோ அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு கணக்கு முடிச்சு உண்ட ஒப்படு, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்றவன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் எப்படி தூங்குவார். இல்ல நான் செய்யறேன், நான் தூக்குறேன், நான் நடத்த போறேன் அப்படின்னு செய்யறவனுக்கு இரவு முழுக்க தூக்கம் கிடையாது. நைட்ல எந்திரிச்சா அந்த காட்சிகள் தான் ஓடுது, இது என்ன நடக்கும் தெரியாது. இவர் என்ன செய்யறாரு, எல்லா பொறுப்பையும் அல்லாட கொடுத்துறாரு. அம்ரி இல்லை எல்லாம் எந்தெந்த பொறுப்புலாம் என்கிட்ட இருந்தார், இதை நடத்துறது, இதை நடத்த வைக்கிறது, இதனுடைய முழுமையான பரிமாணங்கள் உனக்கு மட்டுமே தெரியும். இந்த நைட்ல நீ கொடுத்த பொறுப்பை நான் கொடுத்துருவேன். என்னுடைய முதுவை உன்னின் பக்கமே திருப்பி சாய்க்கிறேன். இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, அல்லது இவ்வளவு பெரிய வேலையை என்னால பேஸ் பண்ண முடியுமா, இன்னைக்கு ஒரு பெரிய தப்ப செஞ்சிட்டேன், நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல போய் நான் என்ன செய்யறது, அல்லது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கோணத்தில் ஒரு தவறு இழைத்து விட்டேன், இந்த தவறுக்கு என்ன பரிகாரம், எங்க ஓடி ஒளியுமே. திருமணத்தான் ஓடி ஒளிகிற தளமும் நான் திரும்புகிற இடமும் என் பாதுகாப்பு இடமும் ஒன்னை தவிர வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வார்த்தைகளாக இருந்தால் வெறும் வார்த்தைகள் தான், இது உணர்வுகளாக இருந்தால் வெறும் வெத்து வார்த்தைலாம். அதை உணர்ந்து ஒருத்தர் சொல்றார், எல்லாம் என் பொறுப்பு பூரா தூக்கிறோம், இன்னைக்கு நடந்த மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு, அதை எப்படி சரி பண்றது தெரியாது, இன்னைக்கு இவருடைய தேவையினுடைய பாதுகாப்பு ஒன்ட்டே ஒதுங்கிக்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சு ஒன்ட்டே வந்துட்டேன், இப்ப இவர் எப்படி தூங்குவார், நிம்மதியான. அப்ப அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க, நாம் என்ன இறைவன் எல்லா நேரமும் பார்க்கிறான் என்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடியும் அந்த எண்ணம் வரணும். இரண்டாவது, எனக்கு நடக்கிற எல்லா செயல்களும் என் இறைவனால் நடக்கிறது, என் இறைவன் எனக்கு வழிகாட்டுகிறான், இதில் முழு நம்பிக்கை உண்டு, இது முதல் நன்மை. என்னுடைய அறிவை கொண்டு இதுல கிளலை ஏற்படுத்த மாட்டேன், என்னுடைய அறிவால் இதுல வந்து குறைபாடுகளை இதுல நான் இப்படி மாத்திட்டு அப்படி ஆயிருமோ நான் சிந்திக்க மாட்டேன். அப்படி ஒரு இரண்டாம் பட்ச வழியை தேடினால் அதனுடைய வருத்தங்களை, அதனுடைய அந்த மிஸ்டேக்ஸ என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்கிற சிந்தனையோடு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், நீங்க இந்த பாவத்தை விட்டு முழுமையாக திரும்பி விடுங்க, அந்த பாவத்திற்கு காரணமாக இருக்கிற எல்லா வழிகளையும் அடையுங்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كتب على ابن ادم نصيبه من الزنا مدرك ذلك لا محاله. ஒவ்வொரு ஆதமுடைய மகனின் மீதும் ஜினாவினுடைய விபச்சாரத்தினுடைய பங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லா மஹாலா, ஹி கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் இட், லா மஹாலா, அதை விட்டு அவர் ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. அது என்ன, இதை சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், அல் ஐனானி ஜினாஹுமா அன்னதர், கண்களுடைய விபச்சாரம் பார்வை, காதுகளுடைய விபச்சாரம் அது போன்ற செய்திகளை கேட்பது, ஒரு மனிதனுடைய நாக்கின் விபச்சாரம் அவருடைய பேச்சு இது சார்ந்த, வல் யது ஜினாஹா அல் பத்ஷ், ஒரு மனிதனுடைய கையின் விபச்சாரம், காலுடைய விபச்சாரம் அது சார்ந்த பகுதிக்கு நடந்து போகுது, வல் கல்பு இந்த எல்லா செய்திகளையும் அவருடைய இதயம் அவருக்கு அழகாக்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்களின் மீது எழுதி இருக்கிறான்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் என் மேல எழுதியிருக்கான்ல, அப்ப அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு என்ன அர்த்தம், கதபல்லாஹு அலா இபினி ஆதம நஸீபஹு மின ஸினா முதிரி குதாலிக்ல மஹாலா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை தவிர்க்க முடியாதது. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஜினா விபச்சாரம் அப்படிங்கிறது வெறும் இது போன்ற ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற குற்றம் மட்டுமல்ல, அதனுடைய முன்னேற்பாடுகள், அந்த சிந்தனையை தூண்டுகிற அல்லதற்கு அதற்கு காரணமாக இருக்கிற எல்லா செய்திகளும் இதற்குள்ளே அடங்கும். பெருமானார் நோயை மட்டும் சொல்ல, நோயின் வழிகளை சொல்லிக் கொடுத்தாங்க, வழிகளை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த வழிகளை அடைப்பதற்குண்டான கேட்டையும் சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன இவ்வளவு பெரிய குற்றமா, இது அடிக்கலாமா, 100 அடி இல்ல கசையடி, இது என்ன அநியாயமா இருக்கு, பேசுறானா இல்லையா அன்னைக்கு, எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், குரானே சொல்லுது 100 தடவை அடிங்குது கட்டையடி, என்ன அநியாயம் பேசுறானு. அதே ஒரு தவறு நிகழ்ந்த உடனே, ஒரு தப்பு நிகழ்ந்த உடனே போய் பேட்டி எடுத்தா இஸ்லாமிய சட்டம் வரணும் கேட்கலாம். என்னடா ரெண்டு மாதிரி பேசுற, அடுத்தவன்கிட்ட கேட்கறத விட அந்த குடும்பத்தார்ட்ட போய் கேட்கலாம் இவங்களுக்கு என்ன செய்யலாம். இஸ்லாம் சொல்றது மாதிரி இவனை கொல்லணுங்களாம், மனசுல வருதா இல்லையா, வருதா இல்லையா? அதை அல்லாஹுத்தால ஒரு தடவை நிகழ்த்தி காட்டுங்கிறான். இந்த சட்டங்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறது, ஜாரியாக்கப்பட வேண்டியது கடமை. அப்போ அதை மட்டும் அல்லாஹு சொல்லல, அதற்கு முன்னுண்டானதையும் சொல்லுகிறான். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது எல்லாமே ஒரு மனிதனை விபச்சாரத்திற்கு தள்ளுகிற வழிகள், இதையும் அடைக்கணுங்கிறாங்க பெருமானார். கண்ணினுடைய விபச்சாரம் பார்வை, எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புறத்தில் பார்த்தால் அங்கிருந்து ஆரம்பமே. இன்றைக்கு இவ்வளவு பெரிய செய்திகள் பரவி இருக்கிறதுக்கு காரணம் அவன் உள்வாங்கிய தகவல்கள். ஒரு காலத்துல தெரியாது இவ்வளவு மோசமான நிலை இருக்குமா, தெரியாது. இன்னைக்கு ஓபன் மார்க்கெட், நீ ஓபன் மார்க்கெட், கையில யார் எந்த மொபைல் எடுத்தால் யார் வேண்டால், வயசு கீத்து எதுவும் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்து அந்த தளங்களிலே அவன் பயணிப்பதற்குரிய வழிகள் ஏற்படுத்தி தடப்படுகிறது. அவன் கண்ணு பார்க்குது, மனசு அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள், வல் உதுனானி வினாஹுமா அல் இஸ்திமா, அதை பார்க்க பார்க்க அதை கேட்கணும்னு ஆசைப்படுறான், அந்த இதயம் அவனுக்கு ஆசையாக்கி தருகிறது, அடைக்கணுங்கிறாங்க. இதையெல்லாம் அடைக்காமல் இந்தியா வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துல விபச்சார குற்றத்துல உலகத்தினுடைய முதல் பகுதியாக கருதப்படுகிறது. எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு, அது எப்படி முடியாது, இதெல்லாம் நாங்க மாத்த மாட்டோம். ஆனா அது மாறிடணும், இந்த வாலிபர்கள் அப்படி திருந்திடணும், மறுநாள் காலையில எல்லாரும் அவளி ஆகணும், ஆக மாட்டான், ஆக மாட்டான். ஏ மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வழியிலிருந்து இந்த செய்திகள் அவனுடைய மனதில் மாத்தி 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 புகுத்தப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தான், உலகத்துல மற்ற விஷயங்கள் இருக்கு, பல்வேறு தளங்களிலே நாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா எல்லா துறைக்கும் இல்லாதது சினிமா துறைக்கு சென்சார் போர்டுன்னு வச்சிருக்கு. சென்சார் போர்டு ஒன்னு ஒன்னையும் ஏன் சென்சார் போர்டுன்னு ஒன்னு வைக்கணும், தவறான செய்தி போயிடக்கூடாது, தவறான செய்தி போயிடக்கூடாதுன்னு வச்ச சென்சார் போர்டோட சேர்த்து தான் இவ்வளவு மோசமா இருக்கு. ஏன் சென்சார் போர்டு இல்ல, இன்னும் மோசமாகுங்களா நிலைமை. இதை பார்க்க பார்க்க ஒரு சமூகம் உருப்படாமல் போகும், ஒரு சமூகத்தினுடைய தலையெழுத்து கெட்டு குட்டிச்சோலாகும். இந்த மனிதன் இயற்கையாக, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு செய்தி, போதைக்கு அடிமையாகுவதே பெண்ணின் மூலமாகத்தான். தன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்காவிட்டால் போதையை தேடி போறான், எவன் போதையை தேடி போறானோ அடுத்து இன்னொருத்தையை தேடி போறான். இது ஒரு செயின். இன்றைக்கு மற்ற எல்லா இடங்களையும் விட இன்றைக்கு கல்லூரியினுடைய மாணவர்கள் நிறைய ட்ரக் அடி, கொஞ்ச நெஞ்சம் இல்ல நிறைய, அதுக்கு அந்த பைக்ல வேற ஒட்டிக்கிறான், அந்த சிம்பிள ஒட்டிக்கிட்டு இன்னைக்கு சில பேரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த இலை போட்ட இந்த சிம்பிள ஒட்டிருக்கான், ஒட்டினான்னா நான் வந்து அது வேர்ல்டு ட்ரக் ட்ரேடு அடையாளம், அதை ஒட்டிட்டு போறோம். தெரியாதவங்களுக்கு தெரியாது, வீட்டுல அப்பாவுக்கு தெரியாது, அந்த பையன் என்ன செய்யறான் தெரியாது, சாராயம் குடிச்சா தானே வாடை வரும், அது இல்ல, இது அதெல்லாம் தாண்டுனது எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்குது, ரோக்கர் மார்க்கெட்ல. என் பையன் தங்கமானவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், இல்ல ஏ அது அது ஏன் அது கொண்டு போய் தள்ளுது தெரியுமா, கிதாபுகள்ல எழுதுறாங்க இந்த வீக்னஸ், தன்னிடத்திலே உள்ள ஒரு குறையை மறைப்பதற்காக வேண்டி இன்னொரு போதை, அதுல இருந்து இன்னொரு அடிக்சன். அதனாலதான் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களுடைய கண்களை இது இந்த சூரா முழுக்க முழுக்கவே அதனுடைய வழிகாட்டுதல்களை மிக பரிபூர்ணமாக நமக்கு தருகிறது. அப்ப இந்த விஷயத்துல பெருமான அல் ஐனு ஸினாஹுமா என்பவர், முதல்ல நாம் கண்ணை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஹராம் அந்த சின்ன வயசுல இருந்து அது பதிவு செய்யப்பட வேண்டும். எதெல்லாம் இறைவனால் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கண்ணால் நாம் இதை இந்த உலகத்திலே கண்டால் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கிற அந்த பாக்கியம் மற்றவளாகும். சின்ன வயசுல அந்த புள்ள புரிஞ்சுக்கும், அந்த இளம் குழந்தைகளுடைய மனசுல அது இருக்கும். காரணம் சொல்லணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவன் ஏன்னு கேட்பான், இப்ப இதை செய்யாதப்பா ஏன், குழந்தை கேக்குறான்ல, இன்னைக்கு பல கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது, ஏன், அது எதுக்கு காரணம் சொல்லணும். நாளைக்கு கியாமத் நாள்ல அல்லாஹ் வாழ்ந்த கண்ணை பார்க்க முடியும். இங்க உள்ள ஹராம பார்த்தா அது கிடைக்காம போகுது. அதே மாதிரி ஒன்னொன்னு சொல்றாங்க, நாம் கேட்கிற பாட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா பாட்டுகள் எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமான. அப்பா கேக்குறாரு, அம்மா கேக்குறாங்க, வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து மொத்தமா நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கிஞ்சிற்றும் சிந்திப்பதில்லை நாம். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பிள்ளைகள் தடம் மாறுகிற போது, ஆ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, சத்தம் போடுறதுனால என்ன வரப்போகுது, அல்லது அதுக்கப்புறம் அழுகிறதுனால என் பிள்ளை தடமாறி இப்படி போயிட்டானேங்கிறதுனால என்ன கிடைக்க போகுது. அதுக்கு முதல்ல உள்ள வழியை இஸ்லாம் சொல்லி தருகிறது. முதல்ல கண்ணை பாதுகாரு, ரெண்டாவது காதை பாரு, கேட்க விடாது. இப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சு, டிவி வைக்காத, டிவி வைக்காத. இந்த செய்திகளை கேட்டு நாம் என்ன பெரிய சாதனைகளை இந்த உலகத்துல புரிஞ்சிட்டோம். அப்படி இல்லையா, அது மட்டும் உள்ள சேனலா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணும். வாய்ப்புகள் உண்டு, வழிகள் உண்டு. நாம ஏற்படுத்திட்டு நம்ம டைட்டான சட்டையை போட்டு, ஏன் என் சட்டை உள்ள டைட்டா இருக்கு, என்னால முடியலையே, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நாமே திரும்ப புலம்புறதுல என்ன அறிவுடைமை. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய வார்த்தையை கவனியுங்கள். அது என்ன வார்த்தை பேசுது, எந்த செய்திகள் பேசுது, அவருடைய வார்த்தைகளிலே அசிங்கம் இருக்கிறது, அதை கவனியுங்கள். ஒல் எது சினாஹால் பத்ஷ், தொடுவது, கையினுடைய விபச்சாரம் தொடுவது, கால் அதற்கு தொக்க நடந்து போவது, ஒல் கல்பு யஹ்வி வயதமன்னா, மீண்டும் மீண்டும் அவர்களுடைய மனம் அது சார்ந்த நிலையிலே அப்படியே. இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த மனவியல் அந்த துறையில, மனநோய் துறையிலையும், அந்த மனம் சார்ந்த அந்த மருத்துவ துறையிலையும் இதுதான் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசுல அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை, எல்லாம் ஓபன் மார்க்கெட்டு. அவன் உள்ளுக்குள்ளே அவன் குமைந்து கொண்டே இருக்கிறான். வழி என்னன்னு காமிங்கிறது இஸ்லாம். கடைசியாக விபச்சாரம் அப்படிங்கிறது இதனுடைய கடைசி நிலை. இது எல்லாம் படிகள். படிகளை அடைக்காம, கதவுகளை அடைக்காம நீ கடைசி நிலை இருக்கக்கூடாது, முடிவே பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ்வினால் இதெல்லாம் எழுதப்படுகிறது, அல்லது அல்லாஹ்வினால் இதெல்லாம் விபச்சாரமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெறும் கடைசியில் நடக்கிற நிலை மட்டுமல்ல, அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட வேண்டும். அதுல முதலாவதான செய்தி, நம்ம பிள்ளைங்க மாறணும் அப்படின்னு சொன்னா, தாயும் தகப்பனும் மாறணும், தாயும் தகப்பனும் மாறணும். பிரச்சனை பிளட் அங்க இருக்கு, அந்த பிளட்டுடைய மாற்றம் அந்த குழந்தைகளிடத்திலே வரும். அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய குழந்தைகளிடத்திலே மிக தெளிவாக இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் அதிலிருந்து நாம் மீள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் மீளுவதற்கு இந்த வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒன்னாவது. இரண்டாவது, அந்த விபச்சாரத்தை குறித்து பேசுகிற போது இன்னொரு செய்தியும் நான் சொன்னேன். விபச்சாரத்திற்கு இஸ்லாம் தண்டனை வழங்கி இருக்கிறது, 100 கசையடி அல்லது கல்லால் அடித்துக் கொள்ளுவது. இது அல்லாத வேறு விதமான சிந்தனைகள். இன்றைக்கு ஆணை ஆண் திருமணம் முடிக்கிறான், சமூகம் அங்கீகரிக்கிறது, கோர்ட் அங்கீகரிக்குது. ஒரு பெண்ணை பெண் திருமணம் முடியும், இதுக்கெல்லாம் இஸ்லாமிய சட்டம் என்ன, இது சார்ந்த இஸ்லாம் என்ன சொல்லுகிறது. பெருமானார் மிக அழகாக சொல்லி தருகிறார்கள், மன் வஜத்து மூஹு பி அமலி கௌமி லூத்தின் ஃபக்துலு அல் ஃபாஇல வல் மஃபூல பி மன் அதர் ரஜுலு ரஜுல ஃபஹுமா ஜானியன். ஒரு ஆண் ஆணை திருமணம் முடித்தால் இருபேரும், இரண்டு பேரும் இது போன்ற குற்றத்திற்கு உண்டானவர்கள், அவர்களை கொன்றுணுங்குது இஸ்லாம். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், எப்படி கொல்லணும், இந்த மாதிரி கல்லால் அடிச்சா இல்ல, ஆளே காலிவனின். ஏன், இது நாம் செய்கிற கொடுக்கிற தண்டனை அல்ல, இறைவன் இந்த உலகத்தில் ஏற்கனவே கொடுத்த தண்டனை. லூத் அலை இஸ்லாமுடைய கூட்டத்தில் இது போன்ற இந்த ஹோமோசெக்சுவல் சிந்தனை இருந்த போது அல்லாஹ் அப்படியே பெரட்டி கீழே அடிச்சான், ஒவ்வொருத்தனையும் காலிவண்ணான். மிக மோசமான மனோநிலை. ஒரு பெண் பெண்ணை திருமணம் முடித்தால், பெண் சார்ந்து வாழ்ந்தால், அது சார்ந்த சிந்தனைகளே இருந்தால், அந்த ரெண்டு பேரையுமே கொண்டிருந்தோம். இந்த கொன்றுணும்னு ஒண்ணு பயப்படுறான். ஏன்னு ஆனா இதனால் விளைகிற சிரமங்கள், இதனால் ஏற்படுகிற அதனுடைய இம்பாக்ட் அது விளங்குறது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எய்ட்ஸ் என்று சொல்லுகிற நோய் தமிழகத்துல குறிப்பிட்ட அந்த சேலம் மாவட்டம் அப்படி இப்படி இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல சென்னை இருக்கிறது. அதுல சென்னை மிகப்பெரிய இடத்துல இருக்கு. ஏன்? இந்த பாதிப்புகள் தான். இந்த பாதிப்பு அல்லாமா முத்தவல்லியா ஷாராவி கொஞ்ச காலத்துக்கு இந்த காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மௌத்தா போன மிஸ்ரில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவர் சொல்றாரு, சான் பிரான்சிஸ்கோக்கு நான் சான் பிரான்சிஸ்கோ நான் போயிருந்தேன். அங்க உள்ள யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக வேண்டி. அப்ப அது முடிஞ்ச உடனே என்கிட்ட சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்க இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுறீங்க, இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, ஆனா உங்களுடைய சில மடத்தனமான விஷயங்களும் அதை நாங்க கொஞ்சம் கேட்டுக்கலாமா ஒரு இன்டர்வியூ. அப்ப அதுல அவங்க கேட்டாங்க, உங்க இஸ்லாத்துல ஒரு ஆண் நாலு பேரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது? நிறைய பேர்கிட்ட உள்ள கேள்வி இது. வந்து பொதுத்தளத்துல யார் வேண்டாலும் எந்த இஸ்லாமியன் வேண்டுமானாலும் இந்த கொஸ்டின் முன்படுத்தப்படலாம், அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கறத அவர் அழகா சொல்லித்தர்றார். உங்க இஸ்லாத்துல ஒரு ஆண் நான்கு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கறது? ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு வாழ்வது தானே முறை, நீங்க நாலு பேரை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு சரி, அது நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்கணும்ல. ஒரு ஆண் ஒரு நாலு பேரை திருமணம் முடித்துக் கொள்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதுன்னா, இஃப் யூ ஆர் கிவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, நீங்க அந்த வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சம நிலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண் ஆனால கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா என்ன அவர் சொல்றாரு. என்கிட்ட கேட்டான் அந்த கேள்விய, இதுக்கு அவனுக்கு விளங்குற மாதிரி எப்படி பதில் சொல்றது, அவனுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லணும். ஏன்னா கேட்கிற கேள்வி வெளியிருந்து பார்த்தா லாஜிக்கா நியாயமானது, இதுதான் அறிவு. நம்ம அடிக்கடி சொல்லுவோமே மூளை லாஜிக், ஏற்கனவே உள்ள சேர்த்து வச்ச குப்பை, அந்த குப்பையெல்லாம் இப்படித்தான் வெளிப்படும். அப்ப அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் உங்க ஊர்ல இந்த விபச்சாரத்திற்கென்று தனியான பகுதி இருக்கா, ரெட் லைட் ஏரியா இருக்கா? ஆ இருக்கு. அங்க நீங்க என்ன செய்யறீங்க, அங்க உள்ள உங்களுடைய நடைமுறை என்ன, அங்க ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு? ஆமா இருக்கு. என்ன பாதுகாப்பு ஏற்பாடு? வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க டெஸ்ட் பண்றோம், மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறோம், அங்க உள்ள அந்த அதனுடைய ஊழியர்களை அழைத்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஹெல்த் வைஸா சரியா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தொற்றுகள் உண்டா அப்படின்னு பாக்கிறோம். சரி, அப்போ அந்த பெண்களுக்கு அப்படி நடத்துறீங்களே, அங்க வர்ற ஆண்களுக்கு என்னைக்காவது அப்படி நடத்துறது உண்டா? இல்ல, ஆண்களுக்கு எல்லாம் நாங்க நடத்துறோம், பெண்களுக்கு மட்டும்தான். சரி ரைட், அதை விடுங்க. உங்க ஊர்ல உள்ள திருமணம் முடித்திருக்கிற ஆண் பெண்களுக்கு நீங்க இதை மாதிரி ஏதாவது டெஸ்ட் வைப்பீங்களா? இல்ல, அதெல்லாம் ஏன், என்ன தேவை இருக்கு? யாராவது தேவைப்பட்டுச்சு உடம்பு முடியல ஏதாவது ஒரு தேவைன்னா, அப்ப அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏதாவது இந்த பாலியல் சார்ந்த நோய்கள் இருக்கிறதான்னு பார்ப்போம், இல்லைன்னா டெஸ்ட் வைக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, அழகான பதில சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் அந்த ஒரு பெண்ணோடுதான் குடும்பம் நடத்துவான். இதனுடைய அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்துகிற முறையும் ஒரு பெண் பல ஆணோடு திருமணம் நடத்துகிற முறைக்கு நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க. அந்த பெண் என்று வேண்டுமானாலும் நோய் வாய்ப்படலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நோய் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் ஒரு ஆண் நான்கு பெண்களை திருமணம் முடித்தால் இப்படி ஒரு நிலை வராது. அவர் சொல்றார், பல ஆண்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேருகிற போதுதான் நோய்க்கான அறிகுறி இருக்கிறது. உன் நாட்டிலே உன் சட்டத்திலே வச்சிருக்கிய? அவர் சொல்றாரு, யாருமே எந்த பதிலையும் சொல்லல, எந்த பதிலையுமே இதற்கு யாரும் ஒண்ணுமே பேசல, பேசாம இருந்துகிட்டான் அப்படிங்கிறார். அப்ப இஸ்லாம் தந்திருக்கிற அதற்குரிய மருந்து மிக சிறப்பான மருந்து. இப்ப இது அடிக்கடி கேட்க, ஒரு முஸ்லீம் ஆல்பம்ல இப்ப ஊர்ல உலகத்துல இப்ப இந்த தெருல இருக்கு எல்லா முஸ்லீமும் ஆல்பம் மனைவியா கட்டிக்கிட்டு இருக்கான். அதனுடைய உள்கருத்து எந்த நேரத்தில் என்ன தேவை அப்படிங்கறத அனுசரிச்சு பேசுகிற பேச்சு அது. ஒவ்வொருவனுடைய உடல் தேவை, பொருளாதார தேவை, இரண்டாவது சமூக நிலை தேவைகள். இப்ப கேட்கப்படுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் இந்த மஜ்லிஸ்ல சொன்னது, கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட மக்கள் சிலோன்ல, அதே மாதிரி காஷ்மீர்ல கணவன் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இளம் வயது விதவைகள் அல்லது திருமணம் முடிக்காத பெண்கள். அங்க இந்த போர் நடந்ததுனால ஆணினுடைய ரேஷியோவை பார்த்தா ரொம்ப கம்மி, பெண்ணுடைய ரேஷியோ அதிகமா இருக்கு. பெண் நிறைய இருக்கா, 100 பேர் இருக்கான், ஆம்பளை 20 தான் இருக்கான். இப்ப அந்த பெண்ணுடைய தகுதியை காட்டுவதும் அவளுக்கு குழந்தைய பொறுப்பும் அதே போல காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் இந்த ஆண் சமூகத்தை சேர்ந்தது. இதையெல்லாம் பார்த்துதான் இஸ்லாம் சொல்லிருக்கு. உடனே இவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, தெருளுக்கு எல்லாரும் நாலு நாள் எந்த ஊர்ல அப்படி கேட்டுறான், எந்த ஊர்ல அப்படி கேட்டுக்கிட்டான். அப்ப அது சொல்லப்பட்ட நிலை வேறு. இப்படிப்பட்ட விபச்சாரம் ஏற்படும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்குரிய வகைகளை இஸ்லாம் ஏற்படுத்தி தருகிறது. அப்ப முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிற, பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிற, இது எல்லாத்தையுமே இஸ்லாம் தடுக்கிறது. எல்லா வகையிலையும் அதனுடைய அந்த ஏரியாவை அடக்கிது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல் யதானி தஸ்னியானி வல் ஐனானி தஸ்னியா, அதே போன்று இரண்டு உங்களுடைய கரங்கள் தினா செய்கிறது, அதற்குரிய வாய்ப்புகளை எவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ. இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் ரொம்ப டீடைல்டா டிவியில பேசலாம், அஜத்து பேசினா ஒத்துக்க மாட்டான், டிவியில டீடைல்டா பேசுறான். என்னுடைய பேர குழந்தைகளே அப்படின்னு தாத்தா வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 50% மேல ஆண்மையே இல்லை, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு அவர் கதையை ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெளிவாக இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தனை இப்படி ஒழுக்கப்பட்டு நீங்கள் வேறு வழிகளை தேடினால், ரகசிய வழிகளை தேடினால் எப்படி குற்றம். அவர்கள் கியாமத்து நாளையில் தங்களுடைய கரங்களை அவர்கள் பிபுலாக்களாக வருவார்கள். அவங்களுடைய கரம் பிரெக்னண்டா இருக்குங்க, நல்லா பெருமானார் சொன்னார்கள், கரம் பிரெக்னன்சியா இருக்கும், பாக்குறவன்லாம் சிரிப்பான். அப்ப இந்த வழிகளை இன்னொரு இதனுடைய ஒருபடி மேலே போய் பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் அத பஹீமதன் ஃபக்துலு ஃபக்துலுஹமா. இந்த விதமான சிந்தனைகளை விட்டு சில பேருக்கு இன்னும் தடுமாறி செல்லலாம். விலங்குகளை திருமணம் முடிக்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு பேசணும். அதை பத்தி பெருமானார் சொன்னார்கள், அவனையும் கொள்ளுங்கள் அதையும் கொள்ளுங்கள். ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற பாடம். அப்போ இந்த எல்லா வகையும் இஸ்லாம் தெரியாமல் இல்லை, அல்லது அது புரியாமல் இல்லை, தெளிவா மிக அதாவது ஒரு வெளிச்சமாக பெருமானார் நமக்கு அதனுடைய வழிகளை இட்டு காட்டியிருக்கிறார். ஒன்னு ஒன்னா சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய செய்திகள் நம்முடைய குறிப்பாக வாலிபர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு. நாம் நம்மின் வழியாக அல்லது எதன் மூலமாக சொல்ல முடியுமோ அதன் மூலமாக சொல்லுவது. இரண்டாவது, உமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்க காலத்துல நடந்தது, ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, நடந்து முடிஞ்ச உடனே எல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீர் தானங்க. சில பேர் அப்படி பேசுவான், என்ன அல்லாஹ் விட்ட வழி, தக்தீர் நடந்து முடிஞ்சிருச்சு. அதன உமர் ரதி அல்லாஹு தாலா இடத்துல ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார், லம்மா கால அஹதுல் அஸ்காஸ் லி சையிதினா உமர் இன் அல்லாஹ கத்தர அலைய தாலிக், இப்படி ஒன்ன செஞ்சிட்டான், ஒரு தவறான செயலை புரிஞ்சிட்டான், புரிஞ்சிட்டு இவனுக்கு ஹத்து கொடுக்கணும், இவனுக்கு இஸ்லாத்தினுடைய தண்டனையை ஜாரியாக்கணும்னு அவன் சொல்றான், உமரே இது வந்து அல்லாஹ்வினுடைய நாட்டை படித்தான் நடந்துச்சுன்னா, அல்லாஹ்வினுடைய இது அல்லாஹ் நாடாம நடந்திருக்குமாங்க, இதெல்லாம் அல்லாஹ் செய்ய வச்சது என்ன. அப்ப சொன்னாங்க உமர், அகீமு அலைஹில் ஹத்த மர்ரத்தைனி, அவனுக்கு ரெண்டு ஹத்து கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு 80 அடி, இன்னொரு 80 கசையடி கொடுங்க அப்படின்னாங்க அவனுக்கு. லி அன்ன மர்ரத்தன் லி அன்னஹு ஷரிபல் ஹம்ர, ஒரு கசையடி எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவன் மதுபானம் அருந்தி இருக்கிறான். இரண்டாவது கசையடி எதுக்குன்னா, அல்லாஹுவின் மீது இட்டு கட்டினான், இந்த தக்தீர் அல்லாஹ் தானே நாட்டினான், நான் அதனால தானே தப்பு செஞ்சேன் சொல்லணும்ல. நிறைய பேருக்கு எல்லாம் நீ தானே செய்ய வச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு நிலைகள் இருக்கு. அவன் மனசை அவனே சாந்தப்படுத்திக்கிறதுக்கு, அல்லாஹ் நாடி தானே நான் செஞ்சேன். கால லஹு, அப்ப சொன்னாங்க, இந்த உலகத்துல எல்லாமே சாய்ஸபிள், இந்த உலகத்துல எல்லாமே இஃப்தியார் தான், எதிர்த்திரார் கிடையாது, எல்லாமே இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இப்படித்தான் ஆக்கிட்டு அல்லாஹ் விடல, எல்லாம் சாய்ஸபிளா கொடுத்துருக்கான். அதனாலதான் நம்ம மேல ஏற்கனவே சொன்னோம், உலகத்துல நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எதெல்லாம் நமக்கு வருகிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்காங்க கூடிய ஏற்கக்கூடிய அந்த மனோநிலை என்ன, எல்லாமே சாய்ஸபிள் தான், கடமைகளை விதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கத்தை கொண்டும் கேவலத்தை கொண்டும் குர்ஆன்ல எந்த பக்கத்திலும் ஏவல. குணரீதியாக தாழ்ந்த குணத்தை இஸ்லாமும் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் வேதமும் வேதத்தினுடைய வியாக்கியானமும் எங்கேயுமே சொல்லல. நீ அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்குரிய காரணம் இஸ்லாத்துல தேடாத. நம்மளா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு நான் தப்பு பண்றதுக்கு குரானை அதிசை நான் வளைக்க கூடாது, என் தப்புன்னு நீ ஒத்துக்கணும். அத அல்லாஹ் அல்லாஹி மாலா தாலமூன், அல்லாஹை பற்றி நீங்கள் அறியாததை அவன் மீது நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா, அவன் மேல பேசுறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம். அப்போ இந்த விஷயங்களிலே ஒரு மனிதர்கள் புரிந்து கொள்ளுவது கண்டிப்பான கடமையாகும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா மூன்று விதமான தண்டனையை யார் ஒருவர் இந்த இந்த செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மூன்று விதமான தண்டனையை உலகத்திலும் மூன்று விதமான தண்டனையை அவர் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவருக்கு தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல மூணு தண்டனை, மறுமையில மூணு தண்டனை. அன் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷரன் நாஸ் இத்தகூ அஸ்-ஸினா ஃபின்ன ஃபீஹி சித்து ஹிஸாலின், விபச்சாரத்தில் ஆறு வகையான குணங்கள் இருக்கிறது, கேடுகள் இருக்கிறது. சலாசுன் ஃபி துன்யா வ சலாசுன் ஃபில் ஆகரா, மூன்று உலகத்தில் கிடைக்கும், மூன்று மறுமையில் கிடைக்கும். உலகத்தில் மனிதர்கள் கண்ணை ஏமாத்திரலாம், குத்திரலாம். ரெண்டாவது, சஹாபாக்களுடைய காலத்துல மூணே மூணு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி உண்டான காலத்துல, அதாவது ஹிலாபத்தினுடைய காலத்திலையும் இது போன்ற சட்டங்கள் ஜாரியாக்கப்படும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான், இது நிறைய நடந்துச்சா தெரியாது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த குற்றங்கள்லாம் இவ்வளவுதானா அப்படின்னா அவ்வளவுதான் நடந்துச்சு. இதுக்கு மேல தெரியாம இருந்து ஒருத்தர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தா அதை பத்தியே தெரியாது. சத்தேபா அதெல்லாம் அடைக்கப்பட்டிருச்சு, அந்த வழிகள் முழுக்க மூடப்பட்டது. சும்மா போற போக்கில் இஸ்லாம் வந்து இதை வந்து இவனுக்கு இப்படி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லல. நான்கு பேர் சாட்சி வேண்டும். ஒன்றாவது ஏத்திரா, அவன் தானே வந்து ஒத்துக்கணும், நான் இந்த குற்றத்தை புரிஞ்ச, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். காசிக்கு முன்னாடி வந்து நின்னு சொல்லணும், அந்த காசி அவனை பார்க்கணும், இவனுக்கு பைத்தியம் இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது போதைப் பொருள் சாப்பிட்டிருக்கானா, இதெல்லாம் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டா நாலு தடவை தண்டனையை நிறைவேற்றணும். அப்படி இல்லை, நான்கு ஆணினுடைய சாட்சிகள் பார்த்துருக்கணும், வரணும், வந்து அந்த நான்கு பேரையும் தனித்தனியாக விசாரிக்கப்படணும். நான் தான் நீங்க சொன்னேன், போற போக்கில் இஸ்லாம் இந்த சட்டத்தையோ அல்லது இந்த கஷ்டம் இவ்வளவு ஒரு பெரிய தண்டனை. நான்கு சாட்சிகளுக்கும் சில குணங்கள் உண்டு. என்னன்னா, இந்த பாவத்தை இது போன்ற பாவத்தை செஞ்சிருக்க கூடாது. ஒருத்தர் தான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு அதே இன்னொருத்தனை மாற்றி உண்ணுங்க இந்த வர்ற இருக்க கூடாது. இந்த பாவத்தில் அவர் குற்றச்சாட்டப்பட்டிருக்க கூடாது. ரெண்டாவது, ஏற்கனவே பொய் சாட்சிகள் சொல்லி இருக்க கூடாது. ஏற்கனவே பொய் சாட்சி சொல்லி இவர் மேல ஒரு பொய் சொன்னாந்தாலு அப்படின்னு அந்த பேர் வந்திருக்க கூடாது. இது மாதிரி இயற்கையிலே அவர் மோசடி செய்கிறவராக பொய் சொல்லுபவராகவோ இருக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்து நான்கு பேர் சாட்சியாக வந்து நான்கு பேரையும் அந்த காசி அந்த நீதிபதி அழைத்து ஒவ்வொருத்தராக கேட்பார். ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி மூணு இருந்தா மட்டும்தான் சட்டம் ஜாரியாகும். ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இன்னொருத்தர் வேற சொன்னார், இடத்த மாத்திட்டார், ஆளை மாத்திட்டார், முடிஞ்சு போச்சு. அத்தனை பேரையும் கூப்பிட்டு 80 கசையடி போய் சொன்னதுக்காக வேண்டி. அப்ப போற போக்குல அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடல. இதுல இன்னொரு ஒரு கிதாப்ல ஒரு சட்டம் எழுதியிருந்தாங்க, ஒரு நீதிபதியே நேரடியாக இப்படி ஒரு குற்றத்தை பார்த்தார். ஒரு நீதிபதி என்ன செய்யறாரு, போற வழியில இப்படி ஒரு தண்டனை, இது ஒரு செய்தி நடக்குது, ஒரு தவறு நடக்குதுன்னு பாக்குறாரு. தன்னை மட்டும் சாட்சியாக வைத்தும் கூட அவருக்கு குற்றம், அந்த அவர்களை குற்றம் பிடிப்பதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. நானே பார்த்துட்டாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான்கு சாட்சிகள் வேண்டும். இப்ப இதெல்லாம் இருந்துதான் அந்த செய்தியை இஸ்லாம் செய்ய சொல்லுகிறது. அதனால இது ஒரு உயர்வான செய்தி. ஒருத்தர் மன்னிப்பு தேடினார், ஒருத்தர் நடந்துருச்சு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. அவர் அல்லாஹின் இடத்துல பாவ மன்னிப்பு தர அவருக்கும் அவர் அல்லாஹ் உள்ளது கேட்க முடியாது. இஸ்லாமிய குற்றப்படி அந்த செய்தி கொண்டு வரப்பட்டால் பெருமானார் அழகாக சொல்லுவாங்க, என்ன இடத்துல நீ கொண்டு வந்துட்டா சட்டம் ஜாரியாயிரு. ஒருத்தர் தவறு செய்யறாரு, அல்லாஹின் இடத்துல பாவ மன்னிப்பு தர்றாரு, அவருக்கும் அல்லாஹுக்கும் இல்ல. அல்லாஹ் அந்த திரையை மறைக்காமல் அப்படியே மன்னித்து விடலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ், பெருமானார் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் முஜாஹிர்களை தவிர. யார சொல்ல முஜாஹிர்னா யாரு, சஹாபாக்கள் கேட்டாங்க. முஜாஹிர்னா யாரு, முஜாஹித் இல்ல, முஜாஹிர்னா யாரு, இரவிலே ஒரு தவறு ஒரு மனிதன் செய்வான், அந்த தவறை அல்லாஹ் அவன் மீது போர்வை பொத்தி மறைத்து வைத்திருப்பான். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே பப்ளிக்ல வந்து சொல்லுவானே, என்ன நடந்து தெரியுமா, நம்ம என்ன செஞ்சன் தெரியுமில்லன்னு. அல்லாஹ் போத்தி இருந்த அந்த போர்வையை இவன் கிழித்து விடுவான். அல்லாஹ் சொன்னா இந்த பயல நான் மன்னிக்கிறதே இல்ல, நான் மறைச்சு வச்சிருந்தேன், அனஃபத்தார், நான் மறைச்சு வச்சிருந்தேன், அந்த மறைவோடு சேர்த்து யாரெல்லாம் என்ன மன்னிச்சுக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டானா அத்தனை பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு நான் தயார். அது எதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாபமாக இருந்தாலும் சிறுக்கை கூட யாரெல்லாம் நான் சிறுக்கு செஞ்சுட்டேன் இன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கிறேன், முடிச்சு போச்சு. ஒரு சிறுக்குக்கும் ஒரு முஸ்லீமுக்கு என்ன வச்சா, ஒன்னே ஒன்னு லாயலா இல்ல, முடிஞ்சு போய் அவ்வளவுதான், இங்கிருந்து தலைகள் அங்கிட்டு வந்துருவாரு, குளிக்கணும், சுண்ணத்து பண்ணணும், அது செய்யணும், இதெல்லாம் வெளிரங்கமானது. ஒருத்தர் வேற எதையுமே சொல்லல, லா இலாஹா இல்லல்லாங்கிறார், உள்ளுக்குள்ளே அல்லாஹ் நான் உன்னை நம்புகிறேன். ஒரே நிமிஷத்துல இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாரு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு வழியே இல்லை, அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். அதனாலதானே பெருமானார் சொன்னாங்க, ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தரை அவர் அங்க சொன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், லா இலாஹா இல்லன்னாரு, அப்பயும் அந்த சஹாபி விடல, இவன் கத்த இவன் கொலைக்கு பயந்து இவன் இப்படி சொல்லுகிறான் வெட்டினாரு. பெருமானார்ட்ட வந்து சொன்ன உடனே என்றைக்கும் இல்லாமல் பெருமானார் இப்படி பேசுறே, அல்லா கத்தல் துமு, ஒரு மனுஷன் அநியாயமா கொண்டுட்டீங்களே, லாயிலாக இல்லலான்னு சொன்ன பின்னாடி கொண்டுட்டீங்களே, யார சொல்லா இல்ல அவர் உங்களுக்கு கல்பா, நீங்கள் அவருடைய இதயத்தை பிளந்து பார்த்தீர்களா, உள்ள என்ன இருந்து யாருக்கு தெரியும், அநியாயமா முஸ்லீமை கொண்டுட்டீங்களேன்னா பெருமானார். அப்ப அந்த இரண்டாவது சைடு நமக்கு தெரியாது. பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹு போர்த்தி இருந்த திரையை தயவு செய்து கிழித்து விடாதே, அது உனக்கும் அல்லாஹுக்கும் இடையில நிகழ்ந்த தவறை நீ அல்லாஹுவோடு மன்னிப்பு தேடிக்கொள். நீ எவ்வளவு பாவம் செஞ்சேங்கிறது முக்கியம் இல்ல, உன்னுடைய கருதை பெருமா அழகாக குரான்ல அல்லாஹு சொல்லுவான், அவர்கள் தங்களுடைய இறைவின் கடைசி நேரத்திலே அல்லாஹுவினிடத்திலே எந்திரிச்சு, மனைவி தூங்கிட்டு, குழந்தை தூங்கிட்டு, உலகமே தூங்குது, அவன் எந்திரிச்சு கையை தூக்கி அல்லா தெரியாம பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கணும், அத்துணை பாவங்களையும் எல்லாம் ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. ஆனால் அது கேட்கிற அந்த மனோநிலை எப்படி கேட்கறான், லாகியன் இல்ல, விளையாட்டுத்தரமா இல்ல, போடுபோக்காக இல்ல, அல்லாஹ் பக்கத்துல முழுமையாக இதயத்தை திருப்பி அல்லாஹ் இவ்வளவு நாள் நான் எத்தனை பாவம் செய்தேனோ என்ன மன்னிச்சுக்கே அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அடுத்த நிமிடம் அவன் புனிதன், யாருக்கும் தெரியாது அவன் செய்த பாவம், யாருக்கும் தெரியாது. அது கடல் அளவு, கடல் நுரை அளவு, இந்த உள்ளளவு, இந்த உலக அளவு, இந்த உலகம் உள்ளளவு, எவ்வளவா இருந்தாலும் சரி நான் மன்னிப்பதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறேன், மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இந்த பாவத்திற்கு ஒருத்தன் எந்திரிச்சு அல்லாட்ட கேட்கிறான், எல்லாம் நீ மன்னிச்சுக்க போச்சு, இடைத்தரகர்கள் கிடையாது அங்க, இதுல இருக்க மாதிரி சர்ச்சஸ்ல இருக்கிற மாதிரி அவர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லி அதனை எவனும் கிடையாது. அதனாலதான், ஆனால் அந்த எனக்கும் அல்லாஹ் அடியானுக்கும் இடையில உள்ள பாவத்தை சித்திரை கிழித்து விட்டால் வெளியே வந்து சொல்றான், நான் செஞ்சேன் தெரியுமா, எவ்வளவு பெரிய பார்ட்டி தெரியுமா, நேற்று நைட்டு சும்மா ஜாம் ஜாம்னா அல்லாஹ் சொல்றான், இனி நான் மன்னிக்க மாட்டேன், இனி நான் மன்னிப்பேன், நான் மறைச்சு வச்சிருந்ததை கிழிச்சிட்டு அந்த பெருமையோடு என்னிடத்திலே வருகிற வேலை இல்லை. அப்ப இந்த விபச்சாரத்தை ஒருவர் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர் முறையிட்டால் அவருக்கும் அவர் அல்லாஹுக்கும் தெரியாது. ஆனால் சட்டம் எப்போது ஜாரியாகும், வெளியே வந்தால், நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டால், பெருமானார்கள் என்கிட்ட வந்துருச்சு நான் சட்டத்தை நிறைவேற்றணும், என்கிட்ட வரல அவராக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார், அவரை மன்னிக்கலாம், அவரை பொருந்திக் கொள்ளலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம், அவருக்கும் அல்லாஹுக்கும் முடியாது. அப்ப இந்த செய்தியை நன்றாக உள்வாங்க வேண்டும். அப்ப மூணு குணங்கள் உலகத்தில் இதனால் உண்டு, மூணு குணங்கள் மறுமையில் உண்டு. என்ன மூணு குணம் உலகத்துல, பெருமானார் சொல்லுவார்கள், அம்மல்ல தீபி துன்யா ஃபயதஹபுல் பஹா, ஃபயதஹபுல் பஹா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் தந்திருக்கக்கூடிய அந்த மாட்சிமை, மனிதத்தனம் என்கிற அந்த நிலை அவரை விட்டு போய்விடும். பஹா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விதமான என்ன சொல்ற அவருக்குரிய கண்ணியம். இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துல, நம்ம வெளியே போற இடத்துல சில பேரை பார்க்கலாம், அவங்க வந்தாங்கன்னாலே இனம் புரியாம டக்குன்னு எழுந்திரிச்சு அவரை பத்தி அவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டே இருப்பான். சில பேர் பார்த்துருப்போம் அவரை பத்தி பள்ளி ஆசிரியர்லயே உட்காந்து பேசிட்டு டக்குன்னு வந்தா ஆஜியார் நாளைக்கு நல்லா இருக்கல ஆஜியாருமா, ஏண்டா இவ்வளவு நேரம் திட்டினி இப்பயும் திட்டேன்னா திட்ட முடியாது. சில பேருக்கு நல்லா கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஒரு ஸ்டப்பாடு பெருமானாருக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலம் நடையளவு அப்படிப்பட்ட குணம் தரப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த பஹா 3 மாத காலம் நடையளவு. அந்த அந்த 3 மாத கால நடையளவுக்குள்ள யார் வந்து விட்டாலும் பெருமானாரை குறித்தான ஒரு விதமான மரியாதை. அடிக்கணும் உதயணும் பேசிட்டு இருந்தாலும் ரசூல்லா வந்தாலும் டபக்குனு எந்திரிச்சு நின்னுக்குவான். சஹாபாக்களுடைய வரலாறுல வருது, இன்னைக்கு அவரை என்ன பண்றேன் பாருன்னு பேசிட்டு இருந்தவன் பெருமானார் பார்த்தவன எந்திரிச்சு நல்லா இருக்கீங்களாமா என்ன அது ரப்பு தர்றது அசுரா அல்லாஹ் அதை எடுத்துருவான், நல்லா எடுத்துருவான். இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணர்வு, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயிர், இந்த உடல் எல்லாம் அவனை சார்ந்தது. அதுல ஒண்ணுதான் இந்த பகா. நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை கண்ணியமா அப்பா எப்படி இருக்கீங்க, மனைவி கண்ணியமா கணவனே அந்த பாசமா கேக்குறது, கடைக்கு போனா வேலை பாக்குறவன. இந்த பகா எடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் இழிவா தான் பாப்பா, அந்த புள்ள மதிப்பு கண்ணோட பார்க்கவே பார்க்காது. உலகத்துல அப்படி சில பேர் இருப்பான்ல, யாருமே அப்படின்னு சொல்லுவான், அவனை அவன் கண்டுக்கவே மாட்டான், இவன் ஒரு ஆளா பேசுறான்ல. இந்த நிலைமையை அல்லாஹ் அவருக்கு உலகத்திலே கொடுப்பான். நான் கொடுத்த இந்த மரியாதைய நீனே எடுத்துக்கிட்ட, பஹா அவரை விட்டு போய்விடும். மனோரீதியான ஒரு வெறுமை அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கு. பக்கர் அப்படின்னு சொன்னா காசு இல்லாத தனம் அல்ல, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஏழ்மை அப்படிங்கிறது காசு இல்லாததல்ல, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காசு இருக்கும், ஆனா மனதில் வெறுமை இருக்கும். மனதில் வெறுமை, அது பெரிய வெறுமை. எவ்வளவு காசு இருந்தாலும் ஒருத்தனுக்கு பணக்காரத்தனத்தை அல்லாஹ் தரலன்னா அவன் ஏழைதான், அவன் ஏழைதான். ஒரு நாய் மாதிரி அவன் நாக்கை தொங்க போட்டு அலைந்து கொண்டே இருப்பான். அதற்கு வரலாறுகள் குர்ஆன்ல வருது. மனம் அடையாது, இந்த மனதை அவனால் அடைக்கவும் முடியாது. அதுதான் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நேமத்துகளில் ஒரு நேமத், அல்லாஹ் கொடுத்த நேமத்தை ஒவ்வொரு நாளும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி வச்சு. இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷன் சொல்றான் காலைல எழுந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை எப்படி வச்சிருந்தான், எனக்கு இருக்கிற நேமத்தை கொண்டு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அதுல இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா போய்கிட்டே இருக்கும். இன்னொருத்த எல்லாமே இருக்கு, ஆஹா எனக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த உலகத்துல, இது இல்லையே, நான் உடம்பு சரியில்லாம இருக்கேனே, மத்தவன்லாம் நல்லா இருக்கானே, இன்னைக்கு இவ்வளவு காசு இருந்தா நான் இதெல்லாம் சாப்பிட முடியலையே, என் புள்ள நல்லா இல்லையே, எதுத்தாப்புல வந்து நிக்கிறான், சொத்தை பிரிச்சு குடியாங்கிறான். இந்த புள்ள இருந்து எதுக்கு, இந்த காசு இருந்து எதுக்கு, அந்த நிம்மதி இல்லாத தனம், அந்த ஃபக்கர், அவனுடைய இதயத்திலே ஏற்படுகிற வெறுமையை நாம் இந்த உலகத்திலே அவனுக்கு ஏற்படுகிறது. யூரிதுல் ஃபக்ர், மூணாவது யங்குசுல் உமுர், அவனுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய நாட்களை நான் குறைத்துக் கொண்டே இருப்பேன். நாட்கள் குறை, 80 வருஷம் வாழணும்னா 2 வருஷம், 78 வருஷம் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நாட்களை நிர்ணயிப்பவன் யார், எத்தனை காலம் வாழணும் அப்படிங்கறத முடிவு செய்பவன் யார், ரொம்ப நாள் இல்லைங்க. 1 கோடி ரூபா இருக்கு, 92 வயசு, அதுக்கு முன்னாடி எவனாவது சொல்ல முடியுமா, ஒருத்தனும் சொல்ல முடியாது. அதுதான் சொன்னேன், எதிர்காலத்தை குறித்து எவனுக்கும் எந்த அறிவும் கிடையாது என்று அப்பு முடிவு செய்யணும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் வயதில் பறக்கத்தை செய்து அவனை வாழ வைப்பது நான் தான், அதை கொஞ்சம் குறைச்சிருவேன். அடுத்து 3 முடிஞ்சு, அவனுடைய அவனை பற்றி உண்டான பயம் எடுக்கப்பட்டு போவோம், அவனுடைய மனதில் வெறுமை வந்துவிடும், அவனுடைய வயது குறைந்துவிடும். மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை, அல்லாஹு தாலா அவன் மீது கடும் கோபமாக இருப்பான். இந்த குணம் யார்கிட்ட இருக்கோ, இந்த விபச்சார தன்னத்தினுடைய குணம் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் கடும் கோபமாக இருப்பான். அவனுடைய கேள்வி கணக்கு மிக கடுமையானதாக இருக்கும். கடைசி நிலை, அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். இந்த 3 கியாமத்து நாள்ல கிடைக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சேர்த்தே சொல்லிட்டு போயிட்டாங்க, 3 சேர்த்தே இதெல்லாம் கிடைக்கும். கவனமா எச்சரிக்கையா நீ எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்குங்க. அது மட்டுமா பெருமானார் சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த விபச்சாரம் ஏற்படுகிற வழிகளில் அவனுடைய பார்வையை தடுப்பதோடு அடுத்து சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தவறான உறவுகள் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா, நம்புகிற இடத்திலிருந்து ஆரம்பிப்பது. எங்க நம்பிக்கை இருக்கோ, எங்க நம்பி இவனை விடுறானோ அங்கே தவறிழைப்பது மிகப்பெரிய குற்றம். நாங்க பெருமானார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் அவர் கோயம்புத்தூர்ல பிடிச்சான். தன்னுடைய எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் மொபைல வாங்கி அவங்களுடைய அந்தரங்களை பதிவு செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு வித்துருக்கான். இவ்வளவு ஒரு மோசமான, அதுல கூடுதல் ஒரு தகவல் போட்டிருந்தான், தன் சொந்த தன் கூட பிறந்த சகோதரி இந்த மாதிரி அசிங்கமா போட்டாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, எல்லா பத்திரிகைகளையும் போட்டிருந்தான். எவ்வளவு, அப்ப எந்த அளவுக்கு அந்த மனிதன் செத்து போயிருந்தால் உள்ள இவ்வளவு மோசமான ஒரு மனோநிலையில இருந்திருப்பான். இவெல்லாம் எப்படி வாழ முடியும் வெளியே? அப்ப அதுக்குரிய காரணம் ஏற்கனவே பார்த்து 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 கேட்டு 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 சிந்தனை மழுங்கி அவன் வெளியே வந்து ஒரு ஒரு ஜட்டம் மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கான். உள்ள செத்து போச்சு, இவன் நடந்தன வாழ்ந்தன. இப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்ன அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அய்யு தன்பி ஆபபு இன்தல்லாஹ். பெருமானார் இடத்துல கேக்குறாங்க, யார சொல்லா உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது? அய்யு தன்பி ஆபம், ரொம்ப பெருசு அல்லாஹுவின் இடத்திலே எது? அப்ப சொன்னாங்க, நீ அல்லாஹுக்கு இன்னொரு பொருளை கொண்டு போய் இணையாக வைப்பதை அல்லாஹ் ஒரு காலமும் பொருந்த மாட்டான். அல்லாஹ் ஒரு காலம் அல்லாஹுக்கு பிடிக்காத அல்லது அல்லாஹுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துவது அவனோட ஒண்ணு சேர்க்கிறது. ஒரு தாய் தன்னுடைய மகனிடத்துல சொல்றார், எப்பா இவ்வளவு நாள் இவர் தானே உங்க அத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார், இந்த அவரும் உங்க அத்தான் தான், அவன் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான், இவ்வளவு நாள் இவர் தானே அத்தா, உனக்கு அவரும் அத்தா, அவன் என்ன செய்வான் என்ன செய்வான்? ஒரு மனிதனால் ஜீரணிக்க முடியாது, கொன்றுவான். தாயின்னு கூட பார்க்க மாட்டான். என் பிறப்பை, என்னுடைய அசலை குறித்து என்ன இவ்வளவு அசிங்கமா நீ இருந்திருக்கான்னு, என்ன முடியுமோ அதை அவனால செய்வான். ஏன் ஏன்? ஒரே ஒரு விந்தை கொடுத்த பாசத்திற்கு என் தந்தை ஒருத்தனாகத்தான் இருக்கணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுறான்ல. இது எல்லாம் விட 100 மடங்கு இவளுக்கு அறிவை கொடுத்து, உடலை கொடுத்து, இதை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அல்லாட்ட போய் இதே மாதிரி ஒருத்தன் பேசினா உன் கூட இவனையும் சேர்த்துக்கிறேன்னா. அகார், அல்லாஹுக்கு அந்த விஷயத்தில் மிக கடுமை உண்டு, அல்லாஹ் அதை பொறுத்துக்கவே மாட்டான். இப்ப இந்த உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம், ஒரு மகனிடத்திலே ஒரு தாய் சொன்னால் என்ன ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுமோ அது அல்லாஹ் நடத்திக்க. நான் இவ்வளவையும் கொடுத்துட்டு என் கூட கொண்டு வந்து ஒன்னு இல்லாத ஒரு பொருளை சேர்க்கிறியடா, நான் எப்படி அதை பொறுத்துக்குவேன், எப்படி அதை பொறுத்துக்குவேன்? அப்ப ரெண்டாவது கேட்டாங்க, அதுக்கு அடுத்தது என்ன பாவம்? அன் தக்துல வலத கஷிய தன்னை குலமா, வயத்திலே இருக்கிற உன்னுடைய குழந்தையை வயத்தோடு சேர்த்துக் கொள்ளுவது. இந்த புள்ள வந்துருச்சுன்னா இதுக்கு என்னால சாப்பாடு போட முடியுமா? அது என்னோட சாப்பிட்டுருமே, என் பொருள்லாம் போயிருமே, அல்லது அது பெண் குழந்தையாக இருக்கிறதே, அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு குழந்தையை கருவிலே கொள்ளுதல் இருக்கிறதே, அதுக்கு அடுத்த பாவம். ரெண்டாவது கேக்குறாங்க, அடுத்து என்ன யார சொல்லலாம்? மிகப்பெரிய பாவம், அன் தஸ்னி பி ஹலீல தஜாரிக், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய பெண்ணோடு தவறான தொடர்பு நீ வைத்தல். ஏன்? அவன் உன்னை நம்புகிறான். நம்புகிற இடத்தில் கால் வாருதல் இருக்கிறதே, மிக மோசம், ஷிர்க்குக்கு அடுத்து இந்த செயல்தான் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லி காமிக்கிறான். அதுல ஆயத்திலே அல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்றான், வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன நஃப்ஸ், அல்லாஹ்வோடு இணை ஏற்பிக்க மாட்டார்கள், அதே மாதிரி கொலை செய்ய மாட்டான், வலா யஸ்னூன், அவர்கள் இந்த விபச்சாரம் புரிய மாட்டார்கள். ஒமன் எஃபால் தாலிக்க எல்க அசாமா, இப்படி செய்பவர்கள் மிகப்பெரிய பாவிகள், மிகப்பெரிய பாவிகள். அப்ப இந்த விஷயங்களை உள்வாங்குவது கடமை சொல்லிட்டு கடைசியாக இன்னும் சில செய்திகள் இருக்கு. கடைசியா ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? இந்த தப்பெல்லாம் நடக்காம இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வழி? உப்பு தாழ்ப்பும், நீ கண்ணியமாக இரு, உன் மனைவியை அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வான், உன் மகளை அல்லாஹு பாதுகாத்துக் கொள்வான், உன் சகோதரியை அல்லாஹு பாதுகாத்துக் கொள்வான். இப்பு நீங்க வெர்ஜினா இருங்க, நீங்க அந்த சுத்தமானவராக இருங்கள், உங்கள் மனைவி குழந்தை எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். பிர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அபுனாவுக்கும். டைம் ஆயிடுச்சோ? நீங்கள் உங்கள் 8 மணிக்கா உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தாய் தகப்பனோடு உங்கள் குழந்தைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுவார்கள். கடைசி அந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லுவார்கள், ஐப்பு தஉஃப நிஸாஉக்கும் ஃபில் மஹ்ரமி தஜன்னபு மா லா யலீகு பி முஸ்லிமி மன் யஸ்னி ஃபி கௌமின் பி அல்ஃபை திர்ஹமி யுஸ்னா பி அஹ்லிஹி பி கைரி திர்ஹமி மன் யஸ்னி யுஸ்னா பிஹி வலௌ பி ஜிதாரிஹி இன்குந்த லபீபன் யா ஹாதா ஃபஃஹமி மை இன்ன ஜினா தைனுன் இத அக்ரந்தஹு கானல் வஃபாஉ ஃபி அஹ்லி பைதிக ஃபஃஹமி. இந்த விபச்சாரம் இருக்கிறதே அது ஒரு கடன், அந்த கடன் உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் தீர்க்கப்படும். இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்ன செய்தி, கடன் எப்படியும் உன்னிடத்திலே மறுபடியும் தீர்க்கப்படும் என்ற அந்த செய்தியோடு இந்த தகவலை மனதிலே ஏற்றி அடுத்த வாரம் வரையும் இதை அமல் செய்கிற நீயத்தோடு நம்முடைய பார்வைகள், நம்முடைய கேள்விகள், நம்முடைய நடைமுறைகள் எல்லாவற்றையும் இந்த விஷயங்களில் யோசித்து நாம் நடக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதுதான் இந்த அறிவுக்குரிய செய்தியை தவிர உள்ளர்கள் கேட்கறது அல்ல. அந்த சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்தல் புரிவானாக. பாரதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.